வேத ஆராய்ச்சி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த உலகில் ஏன்தான் வாழ்கிறேனோ என்று வாழ்க்கையில் வெறுப்புற்று வானொலி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நண்பரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார்.
பிரியமான சகோதரனே, சகோதரியே, 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 18 வசனத்தை நேற்றைய தினத்திலேயும் சிந்தித்தோம். ஒருமுறை கூட அதை நாம் நினைவு கூறுவோமா? அங்கே இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் என்று பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார். இந்த நிருபம் மிகவும் நடைமுறையானதாகவும் ஸ்தல சபைக்கு தேவையான ஆலோசனைகளை உடையதாகவும் இருந்தாலும் இதிலே தீமோத்தேயுவின் பொறுப்புகள் அதிகம் இருக்கின்றன. மட்டுமல்ல, இவை எல்லாவற்றோடும் கூட பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் இருந்த சிறந்த தனிப்பட்ட உறவை குறித்தும் இதிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இளைஞனான தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாய பவுல் தனிப்பட்ட முறையிலே கொடுக்கும் ஊழிய பொறுப்பை இதிலே பார்க்கிறோம். குமாரனாகிய தீமோத்தேயு என்று இந்த வசனம் ஆரம்பமாகிறது. அதாவது தீமோத்தேயு பவுலுக்கு ஒரு ஆவிக்குரிய மகன். அப்போஸ்தலனாய பவுல்தான் தீமோத்தேயுவை இயேசுவினிடத்திலே நடத்தினார். ஆகவே இந்த உறவு உண்டானது. உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே என்று இங்கே வசனம் சொல்கிறதை கவனியுங்கள். அப்போஸ்தலனாய பவுல் நல்ல ஆவிக்குரிய பகுத்துணர்வு உடையவர். ஆகவே தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை உணர்ந்தவராக தீமோத்தேயுவை சரியான பாதையிலே நடத்துகிறார். தீமோத்தேயுவை தன்னோடு அழைத்து சென்று சபையிலே அவனுக்கு ஒரு நல்ல நிலைமையையும் ஏற்படுத்தி கொடுத்தார். நல்ல போராட்டம் பண்ணும்படி இன்றும் இங்கே வசனம் சொல்கிறது. உங்கள் இருதயம் அந்த யுத்தத்திலே இருந்தால்தான் நீங்கள் நன்றாக யுத்தம் பண்ணுவீர்கள். மேலும் ஒரு உண்மையான காரணத்திற்காகவும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் போராடினாலே வெற்றி பெற முடியும். அந்த யுத்தம் நல்ல யுத்தமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளையான தீமோத்தேயுக்கு ஒரு உண்மையான எதிரி இருந்தான். தீமோத்தேயு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்தார். அந்த யுத்தம் நல்ல யுத்தமாக இருக்க வேண்டும் என்று பவுல் எண்ணினார். மற்றவர்கள் அந்த யுத்தத்திலே தங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினது போல தீமோத்தேயு சேதப்படுத்திவிடக் கூடாது என்றும் அவர் விரும்பினார். அப்போஸ்தலனாய பவுல் தீமோத்தேயு மேலிருந்த கரிசனையை இவ்வாறு எழுதுகிறார். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 3:19 பாருங்கள்.
இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
சிலர் நினைப்பது போல கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது எளிதான காரியம் அல்ல. நமக்கு சிக்கலான மனித தன்மை இருக்கிறது. நம்முடைய முன்னுக்கு பின்னான மனித சுபாவம், தோல்விகள் போன்றவை நமக்கு உண்மையான ஆபத்தாக இருக்கின்றன. இதையும் அப்போஸ்தலனாய பவுல் கூறுகிறார். நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய தங்க மாளிகையிலே வசிக்கவில்லை என்று எண்ணி உங்களோடு பேசுகிறேன். சிலர் தாங்கள் அவ்விதமாக தங்க மாளிகையிலே வசிப்பதாக எண்ணுகிறார்கள். ஆனால் நம்மை போன்ற மனிதர்கள் எல்லாம் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறவர்களே. நாம் சாதாரணமாக மக்களோடு நெருக்கமாக தெருக்களிலே நடந்து சென்று தோளோடு தோள் உரச சென்று ஒரு சாதாரணமான வாழ்க்கை நடத்துகிறவர்களாயிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுக்கு பின் முரணான நிலை, தோல்விகள் போன்றவை காணப்படுகிறது இல்லையா? நம்முடைய தோல்விகள் மத்தியிலே நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதே மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, மிஷினரியாக இருந்து பணிபுரிந்த ஒருவர் தன்னுடைய ஊழியத்தை விட்டுவிட்டு ஒரு சாதாரணமான வேலையிலே வந்து சேர்ந்தார். அப்பொழுது ஊழியர் ஒருவர் அவரிடம் இதை குறித்து கேட்டபொழுது, கர்த்தர்தான் இந்த வேலைக்கு என்னை நடத்தினார் என்று சொன்னார். இந்த மனிதர் ஒரு முழு நேர பணியாளாக செல்வதற்கு பயிற்சி எடுத்த பின்னர் சென்றவர். இப்பொழுது கர்த்தர் இந்த உலக பிரகாரமான வேலைக்கு நடத்துகிறார் என்று கூறிக்கொண்டு இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார். எனவே தேவ ஊழியர் அவரிடத்திலே அநேக காரியங்களை துருவி துருவி காரணத்தை அறிந்து கொள்வதற்காக கேட்டார். இறுதியாக முழு நேர பணியாளாக இருந்து தனது வேலையை மாற்றிக்கொண்ட அந்த சகோதரன் தனது உண்மையான காரணத்தை கூறினார். தன்னுடைய மனித பலவீனத்தோடு காணப்பட்ட போராட்டத்தினாலேயே திரும்பி வந்துவிட்டதாக கூறினார். எனக்கு அருமையானவர்களே, ஊழியர்களை அனுப்புவது மட்டும் போதாது, அவர்களுக்காக ஊக்கமாக குறிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த முழு நேர ஊழியர் தன்னுடைய விசுவாசத்தை மனித தோல்விகளுக்காக விட்டுக் கொடுத்தபடியால் அது அவருடைய ஊழியத்திற்கும் விசுவாசத்திற்கும் பெரிய ஆபத்தாக மாறிப்போனது இல்லையா? விசுவாச கப்பல் சேதமானது. இதுவே நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிற பெரிய ஒரு ஆபத்து. அருமையானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய மனித பலவீனத்திலே தோல்வியை சந்திக்கும் பொழுது, பின்வாங்கி போகும் பொழுது நாம் இயேசுவினிடத்திலே வந்து நாம் எதிலே தவறிப்போனோம் என்பதை குறித்து அவரிடத்திலே சொல்ல வேண்டும். நாம் இந்த 1 தீமோத்தேயு புஸ்தகத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார் என்கிறது. எனவே நாம் அவரிடத்திலே செல்ல அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. சரி, இப்பொழுது 1 தீமோத்தேயு 3:20 பாருங்கள்.
இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூஷியாதபடி சிப்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன்.
இமனேயு அலெக்சாந்தர் என்று இரண்டு நபர்களை அப்போஸ்தலனாய பவுல் நமக்கு முன்பாக பின்வாங்கி போனவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வைக்கிறார். இவர்களை பற்றி மற்ற இடங்களிலேயும் குறிப்பிட்டிருக்கிறார். இவர்களிலே ஒருவரை குறித்தாகிலும் நல்ல கருத்துக்களை சொல்ல அவரால் முடியவில்லை. 2 தீமோத்தேயு 4:14 கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அவர்களை சாத்தானிடத்திலே ஒப்புக் கொடுத்தேன் என்றும் பவுல் சொல்கிறார். இமனேயும் அலெக்சாந்தரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ந்து போனவர்கள், விசுவாச துரோகம் செய்துவிட்டவர்கள். எனவே இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். இதை அப்போஸ்தலர்களை தவிர மற்றவர்கள் செய்ய முடியாது என்றே நான் நினைக்கிறேன். நான் அவர்களை சாத்தானிடத்திலே ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்கிறார். இது சபையை விட்டு விலக்கி வைக்கிற காரியம் போன்றதல்ல. அப்போஸ்தலனாய பவுல் தன்னுடைய அப்போஸ்தலர் என்ற தனிப்பெரும் அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தி இந்த மனிதர்களை சாத்தானிடத்திலே ஒப்பு வைக்கிறார். 1 கொரிந்தியர் 5:3 3-5 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், இதை போன்றதொரு சம்பவத்தை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5:3-5 வசனங்களை சற்றே கவனியுங்கள்.
நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தீர்ப்பு செய்கிறேன்.
இந்த ஒரு அதிகாரத்தை அப்போஸ்தலர்கள் உடையவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு மனிதனையும் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கும் அதிகாரம் நம்மிடத்திலே இல்லை. ஆனால் அப்போஸ்தலரால் அதை செய்ய முடிகிறது. அப்போஸ்தலனாய பேதுருவும் இப்படிப்பட்ட அதிகாரத்தையே அனனியா சப்பிராள் மீது பயன்படுத்தி இருக்க வேண்டும். நாம் அவர்களோடு பேசிக் கொள்ளக்கூடுமானால் அப்போஸ்தலர் என்ற முறையிலே அவர்கள் பயன்படுத்திய அதிகாரத்தை குறித்து அவர்கள் சொல்லுவார்கள். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 2:5 தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் பொது ஜனங்களுக்கான ஒரு ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். இதிலே பொது ஜனங்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். 1 தீமோத்தேயு 2:1-2 சற்றே பாருங்கள்.
நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும்.
அப்போஸ்தலனாய பவுல் அதிகாரத்திலுள்ள அதிகாரிகளுக்காக ஜெபிக்கும்படியாக வேண்டுகிறார். அதாவது சபையிலே மக்கள் கூடி ஜெபிக்கும் இடங்களிலே இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு அதிகாரமாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் அது தேவனாலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், ஆட்சியிலே உள்ளவர்களின் நலனுக்காக ஜெபிக்க வேண்டும். இது ஒரு வேண்டுகோள் அல்ல. பவுலப்போஸ்தலன் மூலமாக தேவன் எனக்கும் உங்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் கொடுக்கிற கட்டளை. ஆகவே இதற்கு நாம் கீழ்ப்படிவோமாக. அதிகாரிகளின் ஞானத்திற்காக, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக, அவர்கள் தங்கள் கடமைகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் செய்ய தேவ ஒத்தாசைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இங்கே ராஜாக்களுக்காகவும் என்று வசனம் சொல்கிறது. நாம் நம்மை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். ஒருவேளை நீங்கள் இவ்வாறு கேட்கலாம், அந்த ஆளுகை மோசமானதாக இருந்தாலும் ஜெபிக்க வேண்டுமா என்று கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையிலேயும் ஜெபிக்க வேண்டும் என்றே பவுல் சொல்கிறார். யார் ஆட்சியிலே இருந்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது நீரோ மன்னன் ரோம சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பீடத்திலே இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனாலும் அந்த மோசமான ராஜாவுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு என்று பார்க்கிறோம். எந்த ஒரு அரசாங்கமும் மற்ற ஒரு அரசாங்கத்தை விட சிறந்தது என்று சொல்லிவிட முடியாது. சில தீமையான ஆட்சி இருந்தாலும் அது ஆளுகை செய்யும் பொழுதும் கூட சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட நிலையை விட நன்றாகவே இருக்கும். பொதுவாக மனிதர்கள் அதிகாரத்தை பணத்தை தவறாக பயன்படுத்தினாலும் சட்ட ஒழுங்கு நன்றாகவே இருக்கும். இப்பொழுது இருக்கின்ற அரசியல் அமைப்பிற்காக ஆட்சிக்காக தேவனை துதிக்க வேண்டும். இந்த அரசியல் அமைப்பு தேவன் தந்த பரிசு. முன்பு ராஜாக்கள் ஆட்சியில் உள்ளது போல இன்று இல்லை. சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. இதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இவ்வாறு ஜெபிப்பதினாலே நமக்குத்தான் அதிக நன்மை உண்டாகிறது. அப்பொழுதுதான் நாம் அமைதியான பக்தியான வாழ்க்கை நடத்த முடியும். இல்லாவிட்டால் வீணான பிரச்சனைகள் உண்டாகும். இப்பொழுது 1 தீமோத்தேயு 2:3-4 சற்றே கவனியுங்கள்.
நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார்.
நாம் நம்முடைய ஆளுகைகளுக்காக ஜெபிக்க வேண்டியதற்கான 2வது காரணம், இழந்து போன மனிதனுக்கு சுவிசேஷம் கடைசி வரை தொடர்ந்து கிடைப்பதற்காக ஜெபிக்க வேண்டும். இல்லையென்றால் சபையானது உபத்திரவத்தை சந்திக்கிறதாக ஆகிவிடும். பவுல் உபத்திரவத்தை அனுபவித்தார், உண்மைதான். ஆகவே உபத்திரவங்களுக்கு காரணமாயிருந்தவர்களுக்காக ஜெபிக்கும்படி பவுல் இங்கே ஆலோசனை கொடுக்கிறார். இது நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. ஏனென்றால் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதற்காக நாம் அரசியலிலே தலையிட வேண்டும் என்பது அர்த்தமல்ல. நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். இந்த கட்சியையே நான் விரும்புகிறேன் என்று இருக்க வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதற்கும் தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதற்கும் ஏற்ற ஒரு ஆட்சியை தாரும் என்று மட்டும் நாம் தேவனிடத்திலே ஜெபிப்போமாக. இதுவே நம்முடைய கரிசனையும் ஜபமுமாக இருக்கட்டும். தொடர்ந்து 5வது வசனத்தை பாருங்கள்.
தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே.
இங்கே தேவன் ஒருவரே என்று பவுல் கூறுகிறதை பார்க்கிறோம். ரோமர்கள் அநேக தெய்வங்களை வணங்கினார்கள். இன்றும் அநேக ஜனங்கள் அநேக இறைவர்களை படைத்துக் கொண்டு வணங்குகிறார்கள். இந்த வழிபாடு பலதரப்பட்ட முறையிலே இருக்கிறது. சிலர் செல்வத்தை, தங்கள் திறமையை, புகழை வணங்குகிறார்கள். அதை முக்கியத்துவப்படுத்தி வாழ்கிறார்கள். அதன் முன்னே விழுந்து கிடக்கிறார்கள். சிலர் புகழ் பெறுவதற்காகவே தங்கள் மானத்தையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள். எப்படியாவது புகழை செல்வத்தை பெற்றுவிட துடிக்கிறார்கள். இவ்வாறு அநேக வழிபாடுகள் இருந்தாலும் இறைவன்கள் இருந்தாலும் தேவன் ஒருவரே. அவரே உலகத்தை படைத்தவர். தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேலர்கள் தேவனிடத்திலே செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலே செல்ல வேண்டும். அந்த பிரதான ஆசாரியர்கள் வழியாகவே இஸ்ரவேலர் தேவனிடத்திலே செல்ல முடியும். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே அப்படி அல்ல. நமக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். அவரிடத்திலே நாம் செல்ல வேண்டும். நாம் வேறே மனிதர்களிடத்திலே செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஊழியர்களும் நமக்கு மத்தியஸ்தராக இருக்க முடியாது. அவர்கள் நமக்காக ஜெபிக்கலாம், ஆனால் அவர்கள் மத்தியஸ்தர் அல்ல. இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். நமக்கு ஒரு மத்தியஸ்தர், ஒரு ஆசாரியர் அவசியமாயிருக்கிறார். தேவனுடைய கிருபையினாலே நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். யோபுவின் வாழ்க்கையிலே அவர் என்ன கதறுகிறார்? யோபு 9:33 சற்றே கவனியுங்கள்.
எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே.
இங்கே நாம் பார்க்கிறது போல யோபு கூறுவது இதுதான், ஐயோ என் கையையும் தேவனுடைய கையையும் ஒருவர் பிடித்து எங்கள் இருவரையும் ஒன்றாய் இணைக்கிறவர் ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும், இதனால் எங்களுக்குள் நல்ல ஒரு தொடர்பும் புரிந்து கொள்ளுதலும் ஏற்படும் என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மத்தியஸ்தர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேவனாக இருக்கிறபடியினால் தேவனின் கரத்தையும், அவர் மனிதனாக வந்தபடியினால் மனிதனின் கரத்தையும் பிடித்து சரியான ஒரு இணைப்பை ஏற்படுத்த முடிகிறது. அவர் என்னுடைய உங்களுடைய கரத்தை பிடிக்க முடியும். அவர் என்னை புரிந்து கொள்கிறார். அவரால் உங்களையும் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அவரிடத்திலே சென்று அடைக்கலம் தேடும் பொழுது அவர் உங்களை பார்த்து வருத்தப்பட மாட்டார். உங்களுடைய இந்த நிலையின் நிமித்தம் அவர் உங்களை அடிக்கவோ தள்ளவோ மாட்டார். உங்கள் மேல் கோபப்படவும் மாட்டார். நீங்கள் ஒருவேளை, ஐயோ நான் தவறான வழியிலே சென்றவன், நான் இதையெல்லாம் செய்துவிட்டேனே, நான் தேவ மகிமை அற்றவனாகி போய்விட்டேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். நீங்கள் அவரண்டை வருவீர்களா? கர்த்தரை குறித்து ஏசாயா 63:9 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், ஏசாயா 63:9,
அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார்.
பிரியமானவர்களே, இந்த வசனத்தை குறித்து சிலர் சொல்லும் பொழுது அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படவில்லை என்று இதை வாசிக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஆகவே நீங்கள் இவ்விதமாக வாசித்தாலும் சரி, வசனத்தில் உள்ளபடி வாசித்தாலும் சரி, இரண்டும் சிறந்த அர்த்தத்தை தருகிறதாயிருக்கிறது. இரண்டு விதங்களிலேயும் நாம் இதை பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் போல. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படவில்லை என்று நாம் சிந்திக்கும்போது ஒரு சிறந்த அர்த்தத்தை பெற முடிகிறது. தேவன் அவர்களுடன் வனாந்திரத்திலே சென்றார். அவர்கள் காதேஸ் பர்னாவிலே அவர்கள் கீழ்ப்படியாமல் போன போது தேவன் அவர்களை பார்த்து இவ்விதமாக சொல்லவில்லை, நல்லது நான் போய் வருகிறேன், நான் உங்களோடு வருகிறேன், நீங்களோ என்னை விட்டுவிட்டீர்கள் என்று அவர் கடிந்து கொள்ளவில்லை. அவர் இஸ்ரவேலரோடு 40 ஆண்டுகள் கூடவே சென்றார். அவர்களுக்கு முன்பாகச் சென்றார். அவர்கள் வாக்குத்தத்தத்தின் பூமிக்குள்ளே நுழையும் பொழுதும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான அறிவுரைகளையும் பிரமாணங்களையும் அவர் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுத்து விட்டார். அவர்கள் வனாந்தரத்திலே உபத்திரவப்பட்ட பொழுதும் தேவன் அவர்களுக்காக காத்திருந்தார். மட்டுமல்ல, அவர்களை மிகவும் கனிவோடு நடத்தினார் இல்லையா? ஆனால் அவர் நெருக்கப்படவில்லை. தேவன் மனம் ஒடிந்து போகவில்லை. அவர் அவர்களோட கூட அங்கேதான் இருந்தார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவன் இவ்விதமாகவே இப்பொழுதும் நம்மோடு இடைப்படுகிறார். அவர் எனக்கும் உங்களுக்கும் நல்ல மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மத்தியஸ்தரை நாம் கொண்டிருப்பது எத்தனை பாக்கியமானது இல்லையா? அவர் மூலமாக நாம் தேவனிடத்திலே செல்ல இயலும். நீங்களும் அவர் வழியாகவே தேவனிடத்திலே செல்ல வேண்டும். நீங்கள் ஒரு மனிதனிடத்திலே, ஒரு ஊழியரிடத்திலே சென்று உங்கள் பிரச்சனைகளை சொல்வதனாலே பிரயோஜனம் எதுவும் ஏற்பட போவதில்லை. அவர்கள் உங்கள் மேல் இரக்கம் கொள்ள முடியாது. உங்களுடைய உண்மை நிலையை அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் இயேசுவால் அது முடியும். அவர் மனிதனாக பூமியிலே தோன்றினபடியால் மனிதர்களுடைய பலவீனத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியும். அவர் மத்தியஸ்தர். அவர் தன்னுடைய கரத்தை என்மேலே வைத்திருக்கிறார். இதுவே எல்லாவற்றிலும் மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். அவர் பூமியிலே இறங்கி வந்து என்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மற்றொரு கரத்திலே தேவனின் கரத்தையும் பிடித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் தேவனாயிருக்கிறார். இவரே நம்மையும் தேவனையும் இணைக்கிற பாலமாக இருக்கிறார். இந்த மத்தியஸ்தர் ஒருவரே, வேறு யாரும் இந்த உலகத்திலே இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. அப்போஸ்தலனாய பேதுரு அன்று இருந்த மத தலைவர்களுக்கு இவ்விதமாக எச்சரிக்கை கொடுக்கிறார். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 4:12 வசனத்தை பாருங்கள்.
அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான்.
இயேசு கிறிஸ்துவே ஒரே வழியாக இருக்கிறார். ஆனால் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், நீங்கள் அவரிடத்திலே திரும்பினால் அவர் உங்களை தேவனிடத்திலே சேர்க்கிறவராக இருக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்துவே உண்மையான வழியாக இருக்கிறார். மற்றவை பொய்யான வழிகள், அவை பிதாவினிடத்திலே கொண்டு போய் சேர்க்காதவை. இயேசு கிறிஸ்துவே சரியான வழி. ஆகவே நீங்கள் ஊர் போய் சேராத தவறான பாதையிலே சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றே ஊருக்கு போகும், பிதாவினிடத்திற்கு போகும் சரியான பாதைக்கு வருவீர்களா? இயேசு கிறிஸ்துவே மெய்யான வழியாக, ஒரே வழியாக இருக்கிறார். அவர் ஒருவரே மத்தியஸ்தராயிருக்கிறார். அவர் ஒருவரே தேவனையும் மனிதனையும் இணைக்கிறவர். அவர் மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவாய் இருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவனிடத்திலே சேருவதற்கு என்னால் முடியாது, என்னுடைய பாவம் அத்தனை பயங்கரமானதாய் இருக்கிறது என்று நீங்கள் துக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். ஏனென்றால் அவர் என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே தொங்கியவர். நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டவர். நமது பாவங்களை மன்னிக்கிறவர். பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி, பிசாசின் வல்லமை நம்மிலே விளங்காதபடி, தூய ஆவியினாலே நம்மை பலப்படுத்துகிறவரும் அவரே. அவரண்டை வருவீர்களா? நீங்கள் வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் விடுதலையோடும் வாழ அவர் உங்களை அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, மத்தியஸ்தரான இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யார் யார் தேவனாகிய உம்மண்டை வர பயந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மண்டை சேரும்படியாக நீர் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எனக்கு யார் கடவுள் என்றே தெரியவில்லை, யாரை நான் பின்பற்றுவது என்றே தெரியவில்லை என்று துக்கத்தோடும் கவலையோடும் சோர்போடும் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சிலுவையை அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்துக் கொள்ளும், அவர்களை ஆற்றி தேற்றும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தருளும், மெய்யான விடுதலையை தாரும், உண்மையான சந்தோஷத்தை தாரும். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவருடைய பணியையும் நீரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 14:29. உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 14:29.